SBS தமிழ். வணக்கம் ரகுராம் அவர்களே.
வணக்கம் ரேணுகா.
ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மாரிசன் அவர்கள் அண்மையில் ஆஸ்திரேலிய குடிவரவு கொள்கையில் கொண்டு வரப்பட உள்ள மாற்றம் தொடர்பிலான ஒரு உரையை ஆற்றியிருந்தார் கடந்த வாரம். இந்த உரையில் ஒரு சில மாற்றங்களை அவர் அறிவித்திருந்தார். அந்த மாற்றங்கள் என்னென்ன என்பதை எங்களது நேயர்களுக்காக ஒரு தடவை குறிப்பிட முடியுமா?
நிச்சயமாக, அதாவது வரவு செலவு திட்டத்தில் இந்த மாற்றங்கள் வரவிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். ஏனெனில் இங்கு வரும் குடியேற்ற வாசிகளும் தமது பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற வகையில்தான் இந்த இந்த திட்டங்கள் இப்பொழுது வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்படும் என்று அவர் கோடிட்டு காட்டியிருந்தார். அதாவது 2015 இந்த நாட்டுக்கு நிரந்தரமாக வருபவர்களின் எண்ணிக்கையின் தொகை 190,000 என்ற ஒரு அளவில் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. அதனை 30,000 குறைப்பதுதான் இப்பொழுது இந்த முக்கியமான மாற்றம் என்று நாங்கள் கூறலாம். இது தொடர்பாக அரசாங்கத்தில் ரேச கேங் என்று ஒரு குழு இயங்கி வருகின்றது. அவர்கள் இது தொடர்பாக பல விதத்திலும் ஆராய்ந்து அரசாங்கத்துக்கு சில முடிவுகளை, திட்டங்களை முன்மொழிவார்கள். அந்த திட்டத்தில் ஒன்றுதான் இந்த இங்கு வரும் குடியேற்ற வாசிகள், நிரந்தர குடியேற்ற வாசிகளின் தொகையை குறைப்பது என்பதாகும். இது பின்னர் அமைச்சரவைக்கு எடுத்து செல்லப்பட்டு அமைச்சரவையில் இது தொடர்பாக ஒரு விவாதம் நடைபெற்றிருந்தது. ஆனால் அமைச்சரவையில் இருந்த சிலர் இதைவிட இன்னும் கூடுதலாக ஆஸ்திரேலியாவுக்கு வருபவர்களின் தொகையை குறைக்க வேண்டும் என்ற ஒரு வாதம் மிக காரசாரமாக முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் இறுதியில் 30,000 குறைப்பது ஒன்று ஒரு முடிவுக்கு அமைச்சரவை வந்திருக்கின்றது. அதன் பிரகாரம் 160,000 எதிர்வரும் காலத்தில், அதாவது 2019-2020 குறைப்பதற்கான ஒரு தீர்மானம் எட்டப்பட்டிருக்கின்றது. இதற்கு இவர்கள் கூறிய முக்கிய காரணம் என்றவென்றால், இங்கு வரும் மக்களில் பெருந்தகையானோர் இந்த முக்கிய நகரங்கள் என்று சொல்லக்கூடிய சிட்னி மெல்பர்ன் பகுதிகளில் தான் வந்து குடியேறுகின்றார்கள். இதனால் அங்கு நெருக்கடிகள் ஏற்படுகின்றன, வாகன நெரிசல் ஏற்படுகின்றன, வேலைவாய்ப்புகள் கஷ்டமாக போகின்றது என்று ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதுக்கு நாங்கள் அதற்கான ஒரு தகவலை தரவை பார்த்தோமானால், கடந்த வருடம் வந்தவர்களில் கிட்டத்தட்ட 70% to 80% மக்கள் சிட்னி மெல்பர்ன் பகுதிகளில் தான் தங்கி இருக்கின்றார்கள். அதே வழியில் இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அரசாங்கம் 190,000 என்று ஒரு வரமுறையை, வரம்பை வைத்திருந்தாலும், 2017-2018 இந்த நாட்டுக்கு நிரந்தரமாக வந்தவர்களின் எண்ணிக்கை மொத்தம் 162,417 பேர்தான். அதிலே 120,000 பேர் இந்த நான் முதலே குறிப்பிட்டது போல் சிட்னி மெல்பர்ன் பகுதிகளில் தங்கிவிட்டார்கள். அப்பொழுது இந்த பிரச்சனை என்னவென்றால், இவர்கள் மற்ற இடங்களுக்கு செல்வதில்லை, இதனால் தான் இந்த பிரச்சனை வருவதாக கூறியிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு திட்டத்தையும் இங்கு அவர்கள் முன்மொழிகின்றார்கள். அதாவது இந்த 2017-2018 ஆஸ்திரேலியாவுக்கு மாணவர்கள் என்ற ரீதியில் வெளிநாடுகளிலிருந்து ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகங்களில் கல்வி கேட்பதற்காக வந்தவர்களின் எண்ணிக்கை 500,000 இருக்கின்றது. இவர்களில் பெரும்பான்மையானோர் இந்த பிரதான நகரங்களில் தான் அவர்கள் இந்த பல்கலைக்கழகங்களிலே தங்களது கல்வியை, மேற்படிப்பை மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு ஏதாவது ஒரு சலுகையை கொடுத்து அவர்களை இந்த ரீஜனல் ஏரியா என்று சொல்லக்கூடிய, அல்லது எமக்கு மக்கள் தேவை என்று சொல்லக்கூடிய பகுதிகளில் அவர்களை சென்று அவரது கல்வியை தொடர ஏதாவது செய்ய முடியுமா என்பது தொடர்பாகவும் இப்பொழுது ஆராயப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான முழுமையான விவரம் வராவிட்டாலும் அதில் ஒரு விடயம் பேசப்பட்டிருக்கின்றது. அதாவது அவர்களுக்கு ஒரு நிதி சலுகை, அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு கிராண்ட் என்று சொல்ல வகையில் அவர்களுடைய கல்வி கட்டணத்திலிருந்து ஏதோ ஒரு தொகையை கொடுப்பதன் மூலம் அவர்களை அந்த இடங்களுக்கு நாங்கள் கொண்டு செல்லலாம் என்று அரசாங்கம் நம்புகின்றது. ஆகவே முக்கியமாக பார்க்கும் பொழுது இந்த இரண்டு முக்கிய விடயங்களையும் தான் அவர்கள் இப்பொழுது பார்க்கின்றார்கள். நிரந்தரமாக இந்த நாட்டுக்கு வரும் குடியேற்றவாசிகளின் தொகையை 30,000 குறைப்பது, இந்த வெளிநாட்டில் இருந்து மாணவர்கள் என்ற ரீதியில் இங்கு கல்வி கற்க வருபவர்களுக்காக ஒரு ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு ஒரு சலுகையை கொடுத்து அவர்களை ரீஜனல் ஏரியா என்று சொல்லக்கூடிய பகுதிகளுக்கு அவர்களை அனுப்புவதுதான் இவர்கள் முக்கியமான திட்டமாக இருக்கின்றது.
இதேவேளை குறிப்பாக தெற்கு ஆஸ்திரேலியாவை மையப்படுத்தியதான கருத்துக்களை கேட்கக்கூடியதாக இருந்தது. ஏன் தெற்கு ஆஸ்திரேலியாவை மையப்படுத்தி இந்த குடியேற்றவாசிகளை அங்கு அனுப்புவதோ அல்லது மாணவர்களை அங்கு அனுப்புவதோ என்ற முடிவு ஏன் தெற்கு ஆஸ்திரேலியா நோக்கி மையப்படுத்தப்படுகின்றது?
தெற்கு ஆஸ்திரேலியாவை நாங்கள் எடுத்துக்கொண்டோமானால் இந்த தெற்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கும் மக்கள் தொகை மிக குறைவு, அவர்கள் செலுத்தும் வரிப்பணம் குறைகின்றது. ஆகவே அந்த வரிப்பணத்தை வைத்துக் கொண்டு அந்த மாநில அரசு அந்த அங்குள்ள அவர்கள் மக்களுக்கான சேவைகளை வழங்குவதில் சிக்கல் ஏற்படுகின்றது. பின்னர் என்ன நடக்குது என்றால், அரசாங்கத்தினுடைய அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டத்தின் பிரகாரம் இந்த அவர்கள் அறவிடும் அந்த ஜிஎஸ்டி வரி என்பது நியூ சவுத்வேலிருந்து புறப்படும் வரி ஒரு தொகை தெற்கு ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகின்றது. ஏனெனில் அவர்களுடைய வரிப்பணத்தினால் அவர்களால் அங்கு அரசாங்கம் சேவைகளை வழங்க முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. இது காலகாலமாக இந்த மாநில அரசாங்கங்களுக்குள் ஒரு பிரச்சனையாகவே இருந்து வருகின்றது. இவர்கள் மத்திய அரசாங்கத்தோடு இது தொடர்பான சந்திப்புகளை மேற்கொள்ளும் பொழுது ஏன் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலம் கூடுதலாக தொகைகளை மத்திய மாநிலங்களுக்கு செலுத்த வேண்டும் என்ற ஒரு வாதம் ஒவ்வொரு முறையும் இடம்பெற்று வருகின்றது. இது ஒரு காரணம். இன்னும் ஒரு காரணம் இருக்கின்றது. தெற்கு ஆஸ்திரேலியாவை நாங்கள் எடுத்துக்கொண்டோமானால் கடந்த வருடம் ஆக 10,000 பேர் தான் அந்த தெற்கு ஆஸ்திரேலியாவுக்கு குடிபெயர்ந்திருக்கின்றார்கள் நிரந்தரமாக. இதிலே நான் குடிபெயர்ந்தது என்று சொல்வது வெளிநாட்டிலிருந்து வந்து அங்கு சென்று தங்கியிருப்பவர்கள். இதை நாங்கள் விக்டோரியா மாநிலத்தோடு ஒப்பிட்டோம் என்றால் விக்டோரியா மாநிலத்தில் 26 நாட்களில் 10,000 பேர் குடியேறி இருக்கின்றார்கள். அப்பொழுது பார்க்கும் பொழுது ஒரு வருடத்துக்கு தெற்கு ஆஸ்திரேலியாவில் குடியேறும் மக்கள் 26 நாட்களில் விக்டோரியாவில் குடியேறுகின்றார்கள் என்றால் நியூ சவுத் வேல்ஸ்க்கு நிச்சயமாக கூடுதலாகத்தான் இருக்கப்படும். இதுதான் அவர்களுடைய விவாதம். ஆகவே இது போன்ற தெற்கு ஆஸ்திரேலியா போன்ற ஒரு மாநிலத்தில் சென்று மக்கள் குடியேறும் பொழுது அங்கு வேலை வாய்ப்பு வரும், அங்கு மக்களுக்கு வரிப்பணம் கூடுதலாக வரும் பொழுது அந்த மாநில அரசாங்கம் அங்குள்ள மக்களுக்கான சேவையை தாமே நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும் என்பது இவர்கள் திட்டமாக இருக்கின்றது. இப்பொழுது கிட்டத்தட்ட பார்த்தோமானால் அவர்களுடைய கணிப்பீடின்படி இந்த 500,000 மாணவர்கள் இந்த நாட்டுக்கு படிக்க வந்திருக்கின்றார்கள். இவர்களை தெற்கு ஆஸ்திரேலியாவில் ஏதோ விதத்தில் அவர்களுக்கு சலுகையை கொடுத்து அங்கு அவர்கள் மேற்படிப்பை மேற்கொண்டார்களானால், 100,000 மாணவர்கள் அங்கு மேற்படிப்பை மேற்கொண்டார்களானால் தெற்கு ஆஸ்திரேலியாவுக்கு 2,500 வேலை வாய்ப்புகள் அங்கு புதிதாக உருவாக்கப்படும். இதனால் அந்த மாநிலத்துக்கு 350 மில்லியன் டாலர்கள் வருடாந்தக்கு அவர்களுக்கு வருமானமாக வரும் என்று கணிப்பீடு சொல்லப்பட்டது. ஆகவே இதுதான் அவர்களுடைய திட்டம். அதாவது குறிப்பாக குறிப்பிடத்தக்க சில மாநிலங்களுக்கு இந்த மாணவர்களை அங்கு கொண்டு செல்வதன் மூலம் அவர்கள் புதிதாக வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும், அதன் ஊடாக பொருளாதாரம் அந்த மாநில பொருளாதாரம் மீட்சி அடையும் என்று அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். அதனால்தான் இந்த தெற்கு ஆஸ்திரேலியாவில் அவர்கள் இப்பொழுது கூடுதலாக ஒரு கரிசனையும் காட்டி அங்கு மக்களை எவ்வாறு அனுப்புவது என்பது தொடர்பாக பார்க்கின்றார்கள்.
நிறைவாக, பிரதமர் ஸ்காட் மாரிசனால் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த மாற்றங்கள், குடிவரவு கொள்கை மீதான மாற்றங்கள் எதிர்காலத்தில் எப்படியான தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தக்கூடும் என்று நினைக்கிறீர்கள்?
இது பார்க்கும் பொழுது ஏற்கனவே பீட்டர் டட்டன் அவர்கள் குடிவரவு அமைச்சராக இருக்கும் பொழுதே பல கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துவிட்டார். இந்த கட்டுப்பாடுகள் கொண்டு வந்ததினால் இவருடைய இறுக்கமான இந்த கட்டுப்பாடுகளினால் பார்த்தோமானால் இங்கு இந்த நாட்டுக்கு வர வேண்டும் என்று விரும்பியவர்களில் 46% மக்களுடைய பதிவிட அனுமதி நிராகரிக்கப்பட்டிருக்கின்றனர். அப்படியானால் பார்த்தீர்களானால் மிகப்பெரிய ஒரு அதிகரிப்பு இந்த கட்டுப்பாடுகளினால் மக்களுடைய அவர்களுடைய விசா நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, கூடுதலான இந்த நெருக்குதல்கள், கூடுதலான இந்த விசாரணைகள், கூடுதலான அவர்களுடைய விண்ணப்பங்கள் தொடர்பாக இவர்கள் கடுமையான இருந்த போக்குகளினால் 17% தமது இந்த விண்ணப்பங்களை வாபஸ் பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே ஏற்கனவே இந்த குறிப்பாக பீட்டர் டட்டன் கொண்டு வந்த இந்த குடிவரவு இறுக்கங்கள் மற்றும் இந்த விசா முறைகளில் கொண்டு வரப்பட்ட இறுக்கங்களினால் ஏற்கனவே ஒரு தளர்வு நிலை ஏற்பட்டிருக்கின்றது இந்த குடிவரவு இங்கு வருபவர்களின் எண்ணிக்கை. அது நாங்கள் இங்கே பார்க்கலாம். ஏனென்றால் 190,000 பேருக்கான ஒரு வரமுறை, ஒரு வரம்பு இருந்திருந்தது. ஆனாலும் 2017-18 இந்த நாட்டுக்கு வந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை, நிரந்தர குடியேற்றவாசிகளாக வந்தவர்களின் எண்ணிக்கை 162,417 பேர் தான். ஆகவே ஏற்கனவே இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டது. இப்பொழுது அவர்கள் மீண்டும் 160 குறைக்கின்றார்கள். ஆகவே கடந்த இப்ப இவர்கள் புதிதாக இந்த கட்டுப்பாட்டை கொண்டு வந்தாலும் கடந்த 2017-18 ஆக கூடுதலாக 2417 பேர் தான் கூடுதலாக இந்த நாட்டுக்குள் வந்திருக்கின்றார்கள். ஆகவே உண்மையில் இது 160,000 அண்டு இவர்கள் ஒரு வரம்பை போட்டாலும் அதை விட குறைவாகத்தான் இவர்கள் இந்த நாட்டுக்குள்ளே விட போகின்றார்கள். அது ஒரு வரம்பாக இருக்க போகின்றதை ஒழிய அதுதான் சரியான ஒரு தொகையாக இருக்க போறது இல்லை. ஆகவே நிச்சயமாக அது குறையும் பொழுது இது ஆஸ்திரேலிய பொருளாதாரத்தில் ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது. ஏற்கனவே இங்கு பார்த்தோமானால் பல தொழில்களுக்காக இங்கு வேலையாட்களை எடுப்பது மிக கடினமாக இருக்கின்றது. குடிவரவு திணைக்கெல்லாம் ஒரு பட்டியலை வெளியிடுவது உண்டு ஒவ்வொரு வருடமும். அதாவது குறிப்பிட்ட தொழில்கள், அதாவது குறிப்பிட்ட ஒரு தகமைகள் இருப்பவர்கள் இந்த நாட்டுக்கு வருவதற்காக புள்ளிகள் சற்று அதிகமாக கொடுக்கப்படுவதுண்டு. இதிலே சில குறிப்பிட்ட தொழில்களை பார்த்தோமானால் கடந்த ஆண்டு நிரந்தர குடியேற்றவாசிகளாக அந்த தொழில்களில் இங்கு வர விரும்பியவர்களில் பார்த்தோமானால் அவர்களுடைய எண்ணிக்கை 10 குறைவாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இந்த சில தொழில்களுக்கான குடியேற்றவாசிகள், நிரந்தர குடியேற்றவாசிகள் வருவதற்கு விரும்புகின்றார்கள், சிலர் இங்கு வருவதில்லை. ஆகவே இதிலே நாங்கள் இன்னும் அவர்களுடைய தொகையை குறைக்கும் பொழுது இங்கு, அதாவது இந்த ஸ்கில் ஷோர்டேஜ், குறிப்பிட்ட தொழில் திறமைசாலிகள் இங்கு வருவது இன்னும் குறைக்கப்பட போகின்றது. அதனால் இந்த நாட்டிலே பொருளாதாரத்தில் ஒரு கூடுதலான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இது பொருளாதாரத்தை தாக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது இந்த நாட்டிலே நிதி ரீதியாகவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இது ஒரு பிரச்சனையாக மாறுவதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கின்றது. ஆகவே இது இது இப்படியான ஒரு திட்டத்தை அரசாங்கம் கொண்டு வரப்போகின்றது என்றால் இந்த நாட்டிலே இருப்பவர்களை குறிப்பிட்ட சில தொழில்களுக்காக அவர்களுக்கு எவ்வாறு நாங்கள் பயிற்சிகளை கொடுத்து இங்கேயே அந்த தொழில்களை எங்களால் சமாளிக்கக்கூடிய வகையில் தொழிலாளர்களை நாங்கள் எவ்வாறு உருவாக்கப் போகின்றோம் என்ற ஒரு மாற்று திட்டத்தையும் அரசாங்கம் கொண்டு வரும் பொழுதுதான் இது எதிர்காலத்தில் ஒரு பயனுள்ள திட்டமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன்.
சரி, மிக்க நன்றி ரகுராம் அவர்களே. தெளிவாக விளக்கினீர்கள் குடிவரவு கொள்கையில் கொண்டு வரப்பட இருக்கின்ற மாற்றம் பற்றியும் அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் பற்றியும். மீண்டும் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். வணக்கம்.
நன்றி ரேணுகா. நன்றி, வணக்கம்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil